நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம நம்மள ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம விசேஷமா கம்யூனியன் சண்டே. நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், ஒரு கிருபைய நம்ம உணரணும். அது வந்து நம்ம வந்து ஒரு கடின இருதயத்தோடு ஒரு அறிக்கை செய்யாத, பாவத்தை அறிக்கை செய்யாத உலக மனப்பான்மையோடு நம்ம இருதயம் எவ்வளோ வழி விலகி போகுது, நம்ம இருதயம் எவ்வளோ வாண்டர் செதறி போகுது, அதையெல்லாம் உணராம நம்ம வந்தோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. ஏன், இந்த தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் போதே ஒரு ஜெபிக்கணும்னு போகும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம், ஏதாவது உணராம இருக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தெரியும். ஆனா சேர்த்துக்கு வண்டி நம்ம மன்னிப்பு கேட்கறதுல அறிக்கை எடுறதுல ஒன்னா இல்ல, டக்குன்னு வந்துட்டா நம்ம ஆண்டவர் ஆசீர்வச்சிருந்தோம்னு நினைக்கிறோம். அதனாலதான் அநேக நேரத்துல அது ஆராதனையும் சரி அந்த பிரசங்கமும் சரி நமக்கு நல்ல நேரத்தில் விழுந்த விதையாக நமக்கு பயன் அளிக்கிறது. ஆகவே நம்ம இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து ஓய்வு நாளுக்கு நம்மள ஆயத்தம் பண்ணுவது ரொம்ப அவசியம். இந்த சங்கீதம் 51 அந்த விதத்தை நமக்கு ரொம்ப உதவி செய்து வருகிறது. இந்த சங்கீதத்தினுடைய மைய கருத்தே என்னன்னா, ஆண்டவருக்கும் ஒரு விசுவாசிக்கும் ஒரு இருக்கிற உறவு ஒடி பழ ஏற்பட்டிருக்கிறது, அது உடஞ்சி இருக்கிறது. அதை புதுப்பிக்கிற விதத்துல தான் இந்த சங்கீதம் இருக்கிறது. இது அவரு மனுஷர்களுக்கு மத்தியில தன் பெயர் பரவணும், இல்ல தனக்கு வரக்கூடிய தண்டனை குறையணும், அதை பத்தியெல்லாம் அவருடைய ஜபம் இல்லை. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படணும், உங்களுடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை மீண்டும் அனுபவிக்கணும், அதான் அவருடைய நோக்கம். இது ஒரு நல்ல பழக்கம். இந்த ஜபத்தை வந்து நீங்க ரெகுலரா செய்யறது, இல்ல அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு முன்பதாக ஃப்ரைடே சாட்டர்டேவோ எடுத்து வச்சு நீ ஜபிக்கணும்ன்ற நேரத்துல இந்த சங்கீதத்தை எடுத்து வச்சு ஜபிக்கிறது வந்து நல்ல பழக்கம். 1-9 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், அதை நான் வாசிக்கிறேன். கவனத்தோடு உங்க பைபிளை திறந்து நீங்க பாருங்க. தேவனுடைய வசனம் 1-9 வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவங்கள் அற என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்குவோம், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்குவோம். இதை அறிக்கை இடுகிறேன், இதோ நான் துர்குணத்து உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் சர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த ரங்கத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியிருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். இதிலெல்லாம் தன்னுடைய பாவத்தை முதல்ல உண்மையா உணர்ந்து மனசிலிருந்து அவர் அறிக்கை செய்து, இப்போ ஆண்டவர் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டார், ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி என்னுடைய உறவை புதுப்பிக்க அவர் கேட்கிறார், சந்தோஷத்தை மீண்டும் கொடுங்க, என் பாவத்தை அழிச்சிருங்க, தொடச்சிருங்கன்னு கேட்கிறாரு. 10வது வசனத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், ரொம்ப அருமையான ஜெபம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சுத்தியும், நிலைகரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம திடீர்னு சாப்பிட கீப்பிட போகும்போது ஸ்கிரீன் சேவர்னு போடுவோம், நமக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். அந்த அந்த காலத்துல 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து பல நாட்களா என் ஸ்கிரீன் சேவர்ல இருந்த ஒரு ஜெபம் இந்த ஜெபம். ரொம்ப அருமையான ஜெபம், நம்ம எந்த நேரத்திலையும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். தேவனே, சுத்த சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். இதுல தாவீது முதல்ல இந்த வசனங்களுக்கு வார்த்தைகள் என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதலாவது என்னை சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்ற ஒரு வார்த்தை தாவீது பயன்படுத்துறாரு. அது பொதுவா பயன்படுத்துற வார்த்தை இல்ல. சிருஷ்டியோன்ற வார்த்தை வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற ஆதியாமோ அதே வார்த்தை. அந்த சிருஷ்டியும் வந்துட்டாவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அது கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பணி, கடவுளுடைய சிறப்பு உரிமை. நம்ம யாரும் சிருஷ்டி பண்றது சிருஷ்டிக்க முடியாது. இருக்கிறத வச்சு நம்ம ஏதாவது செய்ய முடியுமே தவிர, அதை மாற்ற முடியுமே தவிர, அதை நிறத்தையோ அதை உருவத்தையோ மாற்ற முடியும். சிருஷ்டி ஒன்னும் இல்லாததுல ஒன்னு சிருஷ்டிக்கணும்னா அது கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். அதோ அந்த சிருஷ்டியோன்னும் போது இங்க என்ன சொல்றாருன்னா, தாவீது தன்னுடைய சர்வ வல்லமை சிருஷ்டிப்பின் வல்லமையை கொண்டு, ஆண்டவரே இறையாண்மை வல்லமையோடு படைப்பின் வல்லமை சிருஷ்டிப்பின் வல்லமையை பயன்படுத்தி நீங்க ஆதியில வானத்தையும் பூமியையும் பண்ணீங்களே, அதே வல்லமைய நீங்க பயன்படுத்தி எனக்குள்ள ஒண்ணு செய்யணும். அதே பவர், சிருஷ்டிப்பின் பவர், ஓம்னிபொட்டன்ட் பவர், கிரியேட்டிவ் பவர், படைப்பின் சர்வ வல்லமை எனக்குள்ள நீங்க செலுத்தணும். அந்த பவர், அந்த கரண்ட் எனக்குள்ள நீங்க செலுத்தும். என்னப்பா, ஏன் உனக்கு அந்த பவர் தேவை, என்ன செய்யணும்? ஏன்னா சிருஷ்டிப்புன்னு வந்துட்டாவே, சிருஷ்டின்னு வந்துட்டாவே அது கடவுளுடைய சர்வ ஓம்னிபொட்டன்ட் பவர். ஏன் உனக்குள்ள செலுத்தணும், உன்னை என்ன பண்ணணும் உனக்குள்ள அப்படின்னா, அந்த சிருஷ்டியும் தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், இருதயத்தை சிருஷ்டிக்கணும், சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கணும். அதுக்கு உங்களுடைய படைப்பின் வல்லமையை எனக்குள்ள பாய வைக்கணும். ஆண்டவரே பாய வைத்து அதை நீங்க சிருஷ்டிக்கணும். நமக்கு தெரியும், அவர் வந்து சரீர நம்ம உடம்புக்கெல்லாம் பிளட்ட பம்ப் பண்ற ஹார்ட்டை பத்தி அவர் பேசல, அசிங்கமா இருக்கும் அதை பாக்கிறதுக்கும். அந்த ஹார்ட்டை பத்தி அவர் பேசல. ஹார்ட் இருதயம் போது ஒவ்வொருத்தையும் பிடிச்சுக்கிட்டு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்க ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க, நீங்க ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு அதனோட பின்னணி என்னன்னு ஆராய்ந்து 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 ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா, ஒரு இடம் வருது, ஒரு ஒரு வருது, அதுக்கு பேசா இருது. நம்முடைய வாழ்க்கையின் ஊற்று, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய தூண்டுதல் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வருது இல்லையா? நம்ம சிந்திக்கிற விதம், பேசுற விதம், நடக்கிற விதம் எல்லாமே எங்க இருந்து வருது, அதனோட மூலம் என்ன? அதுதான் நம்ம இருதயம். அந்த இருதயத்திலிருந்து வருது, the seat of all that flows. ஒரு ஒரு உள்ள 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 தோண்டி பார்த்து ஒரு மண்ணு வருது, மண்ணில இருந்து செடிகள் வருது, அந்த மண்ணு தான் நம்முடைய இருதயம். அந்த மண்ணில முளைக்கிறது தான் இந்த பேச்சும், இந்த நடத்தையும், இந்த ஆள் இல்லைங்களா? ஏன் தாவீது ஜெபிக்கிறார், அந்த இருதயத்தை சிருஷ்டிங்க, நீங்க புது இருதயத்தை, சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க. ஏன்னா தாவீது ஒரு பெரிய ஆத்தும சயின்டிஸ்ட் மாதிரி தன் இருதயத்தை ஆராய்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இதனோட இந்த பாவத்துக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி ஆராய்ந்து தன்னுடைய சீர்கேடுன ஆழத்தை அவர் உணர்ந்து அஞ்சாவது வசனத்துல, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால், அது கண்டு பாக்குறாரு. அதுதான் மூலம், அந்த அழமான உணர்வுல அடிப்படையில வருகிறது இந்த ஜபம். ஏன்னா எல்லாத்தையும் அவர் ட்ரை பண்ணிட்டார் நம்மள மாதிரி. இன்னமே இதை தப்பு செய்ய மாட்டேன் 100 தடவை சொல்லிடுறோம். இனிமே நான் மாறி என்னன்னு அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அந்த வருஷத்துல இருந்து மாறிடுவேன். 2023 முடிஞ்சிருச்சு, 2019 இருந்து சொல்லிட்டு வர, அதை பண்ணிடுவேன், இதை கழிச்சுட்டு அதை பண்ணிடுவேன், ஒன்னும் மாறுறமா தெரியும். எல்லா உறுதிகள் எடுத்தாச்சு, எல்லா புத்தாண்டு உறுதிகள் எடுத்தாச்சு, சபை கூட்டங்கள் அட்டன் பண்ணியாச்சு, பிரசங்கங்கள் எக்கச்சக்கமா கேட்டாச்சு, பைபிள் படிச்சாச்சு, இதெல்லாம் ஆண்டவரே ஒன்னும் செய்யல. அந்த நீங்க அழமான உணர்வு அவருக்கு என்ன, ஆண்டவரே அழமான உணர்ந்து என் சீர்கேட உணர்ந்து, நான் என் சீர்கேடுல இருந்து உணர்த்துதல் இருந்து கதறும் போது, நான் வெளிவேஷம் நான் தான் போடலாம், என்ன நான் திருப்தி படுத்திக்கலாம், நான் வெளியில கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறேன், வெளியில ஒரு பரிச்சயம் மாதிரி, அவ்வளவு மோசமா இல்ல, குடிகாரன் இல்ல, அந்த மாதிரி இல்ல, அவங்க ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, இவங்க மோசம், அந்த மாதிரி என்ன நான் ரொம்ப யோசிக்கன்னு என்ன நினைச்சுக்கலாம். ஆனா நீங்க என்னத்தை பாக்குறீங்க, வெளியில என்ன பாக்குறது இல்லையா, 6வது வசனத்துல என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்கள், உள்ளாந்திர வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்களே, அங்க நான் என்ன பண்றது, அங்க சரி இல்லையே, நான் அங்கதானே சீர்கெட்டு இருக்கிறேன், அங்கதானே மாற, எத்தனை சொன்னாலும் எத்தனை பிரசன்னம் கேட்டாலும் மாறாத அடம் பிடிச்ச பாவமே வேணும்னு சான்ஸ் கிடைச்சா போதும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும், அங்க உந்துதல் பாவ வழியிலேயே பெண்டா இருக்கிற என்னுடைய இருதயம் சீர்கேடு ஹார்ட், அந்த இருதயம் மாற மாட்டேன், எவ்வளோ பார்த்து 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 ஒன்னும் மாறுது, அங்க ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஏதாவது சுத்தம் ஏற்படணும்னா, நீங்க விரும்புற மாதிரி அந்த இருதயம் இருக்கணும்னா, நீங்க சர்வ வல்லமை பவர்ல படைப்பின் வல்லமையில எப்படி அந்த வல்லமைய பயன்படுத்தி இது புது உலகத்தை உருவாக்குனீங்களோ அதே மாதிரி என் இருதயத்துல புது சிருஷ்டி, அந்த கரண்டை என் மேல பாய வைத்து ஒரு புது இருதயத்தை உருவாக்கணும். இது முடியாத காரியம் தெரியுதா இதுக்கு, அசாதாரண, ஒரு மனுஷன் 10,000 உலகங்கள கூட கடவுளை உருவாக்கிடலாம் ஒருத்தர் சொன்னார், ஆனா ஒரு மனுஷன் இருதயத்தை மாத்துறது முடியாத காரியம், ஏன்னா அவனை கோடா கோடி வருஷங்கள் நரகத்துல போட்டு வெந்து 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 வேத வச்சாலும் சரி அவன் இருதயம் ஒண்டி மாறாரு. ரெவலேஷன்ல பாருங்களேன் எவ்வளோ வேதனைகள் அவங்களுக்கு, நம்ம நினைக்கிறோம் அந்த கஷ்டம் வந்தா இந்த கஷ்டம் வந்தா இல்ல நல்ல சர்ச்ல இருந்தா மாறிடுவான், இல்ல நல்ல பாஸ்டர் கிட்ட இருந்தா மாறிடுவான், இல்ல நல்ல பிரசங்கம் கேட்டா, இல்ல நல்ல சுற்றுச்சூழ்நிலையில வச்சா, நல்ல படிப்பு படிச்சா, நல்ல ஒருவேளை அடிபட்டு அடிபட்டு நீ அடிக்காதான திருந்து வேண்டாம், எத்தனை அடிபட்டாலும் திருந்தாத ஜென்மங்கள் எவ்வளவு இருக்கு இல்லைங்களா, எத்தனை அனுபவம் பட்டாலும் எத்தனை வலி வந்து வேதனை வந்து அந்த பெட்ல படுக்கும் 10 வாதைகள் வந்துச்சு பேருக்கு, திருந்தனானா வலிக்கும் போது ஐயோ மன்னிச்சிருங்க நான் பாவம் செஞ்சேன், திருந்தனானா திருந்தவே முடியாது. ஒரு இருதயம் மாறுதுன்றத விட ஒரு அற்புதம் அந்த தர 10,000 உலகங்களை கூட உருவாக்கிடலாம், ஒரு இருதயம் மாறுறது நடக்காது. ஆனா வெளியில நம்ம ஒழுங்கா இருக்கலாம், வெளியில ஒண்ணும் பயந்துகிட்டு இருக்கலாம், நம்ம இருதயம் மாறுறது நடக்காதுங்க, மாபெரும் பிரம்மாண்ட வேலை அதுதான், அது கடவுள் மட்டும்தான், அந்த கடவுளே தன்னுடைய சர்வ வல்லமை பவரை பயன்படுத்தி படைப்புல எதை பயன்படுத்தினாரோ அதை செலுத்தினா தான் அந்த இருதயம் மாறும். என் இருதயத்தை நான் மாற்ற முடியாது ஆண்டவரே, இந்த அண்ட சராசரத்துல எந்த வல்லமையும் இருதயத்தை மாற்ற முடியாதுன்னா அதை உணர்ந்துட்டேன். நம்ம எப்போ உணர்றோம், தாவீது ஆண்டவரே அந்த அந்த மாற்றக்கூடியவர் நீங்க மட்டும்தான், அவருடைய சர்வ வல்லமை படைப்பின் வல்லமை எனக்குள்ள பாயும் போது தான் மாற முடியும். அந்த பாவத்தின் அகோரம் நமக்கு எப்படி காட்டுது, ஐயோ பாவம் நம்மள இவ்வளவு கெடுத்துருச்சா, அந்த படைப்புல படிக்கும் போது பூமி ஒழுங்கினமும் வெறுமையாகவும் இருந்ததுன்னு சொல்ற மாதிரி, அந்த அளவுக்கு வெறுமையாக ஒழுங்கினமாக கொஞ்சம் கூட திருந்தாத அளவுக்கு மாறி போட்டேன். அந்த படைத்த தேவன் தன்னுடைய படைப்பின் வல்லமைய கொண்டு வந்து மனித குலத்தை இவ்வளவு சீர்கேட்டிருக்கிற இருதயத்தை அவர் தான் மாற்ற முடியும். எப்படி அந்த வெறுமையும் ஒழுங்கீனமான இருந்த உலகத்தை ஒழுங்கும் சுத்தமும் பரிசுத்தமும் பண்ணாரோ அதே மாதிரி ஆண்டவரே அந்த மனுஷனா படைச்சிருக்கிறீங்க, உங்களுடைய சர்வ வல்லமை படைப்பின் வல்லமை என்ன புது மனுஷனா மாற்ற பாருங்களா. அவர் கவனிச்சு பாருங்க, என் இருதயத்தை சரி பண்ணுங்கன்னு கேட்கல, கரெக்ட், என் பழைய இருதயத்தை கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே இல்லைங்களா, ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க, இல்ல அந்த பழைய இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்கல, இல்ல புதுசா ஒண்ணு பண்ணாதான் உண்டு, இது ஹோப்லெஸ், இது திருந்தாது, நீங்க என்ன பண்ணாலும் இது திருந்தாது. நம்ம அந்த உணர்ந்து இருக்கிறோமா, அதுக்கு ரொம்ப அனுபவம் அவருக்கு இருக்கு. ரொம்ப பக்தியில வச்சாலும் பண்ணிய வந்து நடு வீட்டுல வச்சாலும் அதுக்கு என்னத்தான் என்ன வரும், நம்ம இருதயத்துக்கு சாக்கடத்தான் தேரும், அதுதான் நீங்க உங்க இருதயம் என் இருதயம், என்ன பண்ணாலும் சரி எவ்வளவுதான் அதுக்கு போட்டு பன்னீர் தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுத்து, குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்து, பத்து வாட்டி பெரியவங்க ஆனபுரது ஞானஸ்தானம் கொடுத்து, ரிஃபார்ம் சத்தியங்கள்லாம் சொல்லி கொடுத்து, என்னப்பா அந்த பண்ணிய குள்பாட்டினாலும் சரி, அதுக்கு சாப்பிட தேடித்தான் போகும். அந்த பழைய மனுஷன் எவ்வளோ சீர்கெட்டவன், பாவத்தினால் டேமேஜ் கம்ப்ளீட்டா ஒவ்வொரு அணுவும் கெட்டு இருக்கிறானா, அதை எடுத்து புதைக்கலாம், புதைச்சிடல வேற ஒண்ணு அதை செய்ய முடியாது, அதை புதைச்சிடலாம், அது உருப்படாது, அது உருப்படுற வழியே கிடையாது. அதனால்தான் பவுல் பழைய மனுஷனை கழிந்து புதிதான மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், புதிய இதயமே ஆண்டவர். ஹோப்ல பழசது நம்பி பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா. அதான் புது தேவனே சுத்த இருதயத்தை எண்ணில் சிருஷ்டிங்க, சிருஷ்டிக்கணும் புதுசா பணம். ஹோப்ல மாறவே மாறாது, என்ன ஆனாலும் மாற சிருஷ்டித்தா தான் ஏதாவது புதுசு நடக்க முடியும். சுத்தம் வெளியில நாடகம் போட்டுடலாம், உள்ளுக்குள்ள இருந்து வர சுத்தம்ன்றது நீங்க அதை சிருஷ்டித்தா தான் முடியும். அடுத்ததாக நிலைவரமான ஆவியை எண்ணில் என் உள்ளத்தில் புதுப்பியும். வெறும் என்னுடைய உள்ளத்தின் ஊற்றை சரி பண்ணு மாத்தணும் இல்ல, நீங்க ஒரு சுத்த இருதயத்தை கொடுத்துட்டீங்க, ஆனாலும் நான் எப்பேற்பட்ட கேடினா அந்த சுத்த இருதயத்தை கூட திருப்பியும் நான் கலங்கப்படுத்திக்குவேன். நீங்க அவ்வளவு பெரிய பவர்ல எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை கொடுத்து அது திருப்பியும் நான் அப்படித்தான் கெடுத்துக்குவேன் நான். ஆனா அந்த சுத்த இருதயத்தை கரெக்ட் பண்றது மாத்திரம் இல்ல, அந்த சுத்த இருதயத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ள சுத்தமாக நிலைவரமான ஆவியை, நிலைத்திருக்கும் உறுதியான ஆவியை என்னில் புதுப்பியும். கம்ப்ளீட்டா வீக், கம்ப்ளீட்டா டேமேஜ், இது டேமேஜ் பீஸ், இது அதை கம்ப்ளீட்டா மாத்தணும். மாத்திட்டு இன்னமே அது கெடுத்துக்காத படிக்க அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வாங்கணும், அது இல்லைன்னா அது டேமேஜ் பீஸ். அதனாலதான் தாவீது அறிக்கைகிறார், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சது, என்னுடைய துர்குணம் உள்ளுக்குள்ள இருக்கிற துர்குணம் மாத்திரம் இல்ல, எனக்குள்ள ஒரு நிலையான ஆவியில், நிலையான ஆவியில், ஒரு ஃபிக்ஸ்ட், ஒரு உறுதியான அசைக்க முடியாத ஆவியில, உறுதியா இரும்பு உறுதியா ஒரு இடத்துல நிக்கணும். இல்ல இதுதான் என்னுடைய உறுதி இல்ல, எவ்வளவு முக்கியம் இது நமக்கு ஜபிக்கிறது. பயன்பாடு யோசிச்சு பாருங்க, இதுதான் உங்க பிரச்சனை, என் பிரச்சனை, நம்ம பிரச்சனையே இதுதான். அருமையான ஒரு செய்தியை கேட்போம், நல்ல செய்தி, ஆண்டவர் பேசினார் ரொம்ப உற்சாகம், இன்னமே நான் பரிசுத்தமா வாழப்போகிறேன், தேவ மகிமைக்காக வாழப்போகிறேன், எல்லாரையும் காப்பா, அதை இது செஞ்சுட்டு போற, என்ன பிரச்சனை? நிலைவரமா நிலைக்கிறது இல்ல, அதுல அது நிலைக்கிறது இல்ல, கன்சிஸ்டன்சி இல்ல, இருதயம் கொஞ்சம் மண்டே டியூஸ்டே அதே வலுவி உலக வழியில போயிருக்கு. தாவீதுக்கு தெரியும், அந்த வழியில போனதுனால தானே அந்த சோதனை வந்து, தானியேல் மாதிரி தன்னுடைய இருதயத்துல ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாராம், தன்னை சீட்டு படுத்திக்க மாட்டேன். நம்ம அப்படி இருக்கிறோமா, தன்னுடைய ஆவியை சீட்டு படுத்திக்க மாட்டேன், நிலை இல்ல, ஒரு சிக்கல்னுவாங்க இங்கிலீஷ்ல, நிலையே இருக்குது இல்லை, நீங்க அப்படி இருக்கோம் அப்படி இருக்கும், நான் காலையில கொஞ்சம் இருக்கோம் மத்தியானம் மாறிடும், அப்படிதான் ஒரு நிலை இல்லை. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா, உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு மாத்திரம் இல்ல, தாண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசும்போது அவர் அவங்களை ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறார், 400 வருஷம் உங்களை நடத்தினே, இந்த ஜனக பிரச்சனை என்ன, என்ன ப்ராப்ளம்னு காரணம் சொல்றார் தெரியுமா. சங்கீதம் 78:37 இந்த ஜனங்களுடைய பிரச்சனை என்ன, வனாந்தரத்துல எனக்கு ஏன் கீழ்படியாம பர்ப்பணம் பார்ப்பாங்க, முறுமுறுப்பாங்க, திடீர்னு ஆண்டவரே உன் பேச்ச கேட்பேன்னுவாங்க, திடீர்னு முறுமுறுப்பாங்க, ஏன் அது காரணம். 78:37 சங்கீதத்துல சொல்றாரு, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலவரப்படவில்லை, நிலைவரப்படவில்லை, இதே வார்த்தை தான், நிலைத்திருக்கவில்லை. சீனாய் மலையில அந்த 10 வாதைகளை பார்த்து ஆண்டவரே யெகோவாவே தேவன் சொல்லி எல்லாம் முகம் குப்புற விழுந்தாங்க, பஸ்காலாம் கொண்டாடினாங்க, கடல் கிட்ட வந்தாங்க, ஐயோ எகிப்துல இருந்தா நல்லா இருந்துச்சு, பணம் இல்லைன்னு அந்த கடற இல்லன்னா இந்த கடல்ல எங்களுக்கு அமுக்க கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லுனாங்க, கடலை பிரிச்சாரு, ஐயோ கீழே விழுந்து கர்த்தரே தேவன் சொல்லி இவனு அவரே தான் கும்பிடுவோம்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வனாந்திரத்துக்கு போறாங்க, தண்ணி இல்ல, ஏன்னா திருப்பியும் எகிப்துல இருந்தாவே நல்லா இருந்துச்சு, அங்க வெள்ளரிக்கா எல்லாம் இருந்துச்சு, இங்க ஒண்ணுமே இல்லையே, ஆண்டவர் திருப்பியும் அவங்களை அடிக்கிறாரு, திருப்பியும் ஐயோ மன்னிச்சிருங்க எங்களுக்கு காணாந்தே சொல்லிட்டான் வேணும்ன்றாங்க. திருப்பியும் ஒரு கஷ்டம், இதேதான் அவங்களுக்கு. ஒரு பிரசங்கத்தை கேட்பாங்க, ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, திடீர்னு திருப்பி போயிடுவாங்க. ஏன் அவங்களுக்கு பாதி இருதயம், அதான் ஆண்டவர் சொல்றாரு, காணான் தேசத்துல பாதி இருதயம், எகிப்துல பாதி இருதயம், இங்கேயும் போனவன் இருக்கு அங்கேயும் போனாதான் பிரச்சனை. நிலைவரமான ஆவி இல்ல. தாவீது சொல்றாரு, எனக்கும் அதான் ஆண்டவர பிரச்சனை, எனக்கும் அந்த இரும்பு உறுதி கொண்ட ஆவி, அசையாத ஆவி, கற்பாறை மாதிரி அசைக்கப்படாத ஒரு உறுதி எனக்கு இல்ல ஆண்டவரே. சோதனை வரும்போது, சாத்தானுடைய இழுக்குதல் வரும்போது, என்னுடைய உறுதியை நான் மறந்து, நான் செஞ்ச அறிக்கையை நான் மறந்து விழுந்து போய்விடுகிறேன் ஆண்டவரே. ஆகவே சுத்தமான தேவனே, ஓ காட், இங்கிலீஷ்ல வருது, அது பயங்கர உணர்ச்சி அதுல இருக்குங்க, ரொம்ப உணர்த்துதலோடு பண்றார் அவர். நம்ம அந்த உணர்ச்சிகள்லாம் பார்த்ததுல, ஓ காட், ஓ காட், தேவனே, ஓ தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சுத்தியும், நலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். பெரிய தேவையாது, இதுதான் மாபெரும் தேவை, இதுதான் என் பெரிய பிரச்சனை. இந்த சோதனையில நான் விழுந்ததுக்கு காரணம், துர்குணத்தில் உருவாகி பாவ இருதயம் ஊற்று உள்ளுக்குள்ள இருக்கு, எவ்வளவுதான் வெளியில பக்தியான வேஷம் போட்டான், எவ்வளவுதான் பக்திமான நடந்துகிட்டாலும் அந்த இதயம் திருப்பி திருப்பி போய் தீட்டுப்படுது ஆண்டவரே. அது பாவத்தையே நாடுது, பாவ ஆசைகள் அதுல இருக்கு, அதை சுத்த, அது ஏதாவது மாறணும், உள்ளுக்குள்ள மாறணும்னா சுத்த இதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த சுத்த இதயத்தை கொடுத்துட்டு, அந்த சுத்த இதயத்தை நிலைத்திருக்கிற நிலைவரமான ஆவியை எனக்குள் புதுப்பீங்க, புதுப்பீங்க. என்ன அருமையான ஜெபம் இல்லைங்களா, நம்ம எப்பவும் செய்ய வேண்டிய ஜெபம். அது வெறும் மந்திரம் மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, உணர்த்துதலோடு செய்யணும் இல்லையா. தாவீது அதுக்கப்புறம் பயங்கரமான பக்திமான பரிசுத்தமான இருந்ததுக்கு இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுத்து, நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்கு அவ்வளவு அவசியம். பல பாடங்கள் நான் சொல்லி இதை முடிக்கிற பயன்பாடு பாடங்கள் இது பாருங்க. தாவீது, இது ஒரு பாவ அறிக்கையினுடைய முழுமையான பாவ அறிக்கை. நம்ம பாவ அறிக்கை நிறைய பிரச்சனை என்னன்னா, அதுல முழுமை இருக்கிறது, ஒரு முழுமை. என்ன, நம்ம ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டோம், மன்னிச்சிருங்க, அதோடு நம்ம பாவ அறிக்கை முடிஞ்சிருச்சு. அவர் தாவீது தன்னுடைய பாவம் மன்னிப்புக்கு மாத்திரம் கேட்கல, அந்த பாவத்தை நான் மீண்டும் செய்யாதபடிக்கு எனக்கு புதுப்பிக்குதலும் ஏற்படுத்துங்கன்னு கேட்கிறார். பாருங்க, நம்ம பாவம் செய்யும் போது ரெண்டு பிரச்சனை ஆகுது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கடவுளுக்கு முன்பதாக ஒரு ரெக்கார்டை ஏற்படுத்திட்டோம், பரலோகத்துல ஒரு குற்ற பதிவு நம்ம மேல ஏற்பட்டுருச்சு, கில்ட். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த கில்ட் வந்து ஆண்டவர் கிட்ட கதறுது, அவனை கோல்ல அடிக்கணும், தப்பு செஞ்சிருக்கணும், அவனுக்கு சிக்ஷா கொடுக்கணும், உங்களுடைய பிரசன்னத்தை அவனுக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அதுலயே தொடர்ந்து இருப்பான் இல்லைங்களா. அவரு அதனாலதான் அவருடைய பிரசன்னத்தை எடுத்துக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர ஆகுறது இல்ல, அதோட பாதிப்புகள் இருக்கு. ஆனா அது பரலோகத்துல குற்ற பதிவீடு ஏற்பட்டுருச்சு. ரெண்டாவது பிரச்சனை, பாவம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, நம்ம இதயத்தை அது சீட்டுப்படுத்தி, நமக்கு ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் ரெண்டு விஷயம் நடந்தது. நம்ம எப்ப பாரு அதை பத்தி தான் கவலை, ஆண்டவரே தண்டனை கொடுத்துடாதீங்க, ஆண்டவரே இது பண்ணிடாதீங்க, மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. ஆனா தாவீது பாருங்களேன், அந்த லீகல் குற்றத்தை பத்தி ஒண்ணி கவலைப்படல. இந்த 10வது வசனத்துல வந்து ஆண்டவரே அந்த என் பாவத்தை, 8வது 9வது வசனத்துல அந்த பாவத்தை பாராமல் அதை அவிழ்த்து போட்டுருங்க, அதை தொடச்சிருங்க, அதை இல்லாம அழிச்சிருங்கன்றாரு. அது ஒண்ணுக்கு கவனம் பண்ற. அடுத்தது என்ன, தன் இதயத்துல ஏற்பட்ட சீட்டையும் மாத்துக, தன் பாவத்தை அழிக்கிறது லீகல் பிரச்சனை மாத்தணும், எனக்கு இதயத்துல சுத்தமான இதயத்தை நிலைவரமான ஆவிய கொடுங்க, மீண்டுமாக நான் அந்த பாவத்தை செய்யாதபடி. நம்ம செய்யறோமா, நம்முடைய அறிக்கை கம்ப்ளீட்டா இருக்கா, யோசிச்சு பாருங்களேன். இந்த பேசிக் ரெண்டு தேவைகள் ஒரு விசுவாசிக்கு பாவம் செய்யும் போது, ஒரு விசுவாசியும் அது ரெண்டு பிரச்சனை ஆயிருக்கு, ஒரு லீகல் ப்ராப்ளம் அண்ட் அ மாரல் ப்ராப்ளம். பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிடுச்சு, என் இருதயத்துல ஒரு சீட்டு ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பிரச்சனையை கடவுள் சரி பண்றாரா நம்ம கேட்கும் போது, இதுல பெரிய அதிர்ச்சியம் தான். இந்த குட் நியூஸே அதுதான், காஸ்பல், சுவிசேஷ குட் நியூஸே இதுதான். புதிய உடன்படிக்கையில நம்ம இயேசு கிறிஸ்து பாட நம்ம நினைக்க வரப்போறோம். அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினால் நமக்கு வாங்கின ஆசீர்வாதங்களை நம்ம நினைச்சு பார்க்கும் போது, அவர் எக்ஸாக்டா இது ரெண்டு தான் நமக்காக வாங்கினார், இது ரெண்டு தான். அவர் அவ்வளவு ஏன் பாடுபடணும் சிலுவையில, எசேக்கியல் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை சொல்லும் போது எசேக்கியல் எரேமியா எபிரேயருக்கு எழுதினவர் அந்த எபிரேயர் 10:15 அவர் அதை பத்தி எழுதுறாரு. 10:16 பாத்தீங்கன்னா, நான் இதோ அந்த காலத்தில் செய்த உடன்படிக்கை மாதிரி இல்ல, ஒரு புது உடன்படிக்கை செய்யற, அதுல என்ன செய்வாரா, முதலாவது அவர்கள் பாவங்களை இனி நான் நினைக்க மாட்டேன், அதான் மன்னிப்பு. இனிமே அவங்க செஞ்ச பாவத்தை அழிச்சிட்டேன், அது இல்லாம போயிடுச்சு, இனிமே நான் நினைக்க மாட்டேன், அதோடு நிறுத்தல. ரெண்டாவது அந்த உடன்படிக்கையில என்னவும் கொடுக்கறாரா, அதோ அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும், பாவம் மன்னிப்பு, ஆனா மன்னிச்சா முடிஞ்சு போச்சு. இல்ல, இன்னொரு விஷயம் இருக்குதுப்பா, நீ கவனிக்கவே இல்லை. அவர்களுடைய இருதயங்களில் என்னுடைய பிரமாணத்தை எழுதி, அவங்களுடைய இருதயங்கள்லயும் மனதிலையும் என் பிரமாணத்தை எழுதுவேன். இது ரெண்டு இருக்கு பாருங்களேன். இந்த பெரிய புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன, கடவுள் பரலோக ரெக்கார்டை தொடச்சி கழுவிடுறது மாத்திரம் இல்லாம ஆக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய இருதயத்துல அவருடைய பிரமாணம் அது சரியா எழுதப்படாததுனால, அவர் புத்து இருதயம் இல்லாததுனாலதான பாவம் செய்யணும். அதை எழுதுறா, அது எந்த அடிப்படையில செய்யறாரு, அந்த 14th வசனத்துல சொல்ற, ஏனெனில் பரிசுத்த ஆக்கப்படுகிற ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் அவர் அவருடைய பலியின் அடிப்படையில, அவர் பலியினால நமக்கு வாங்கின ஆசீர்வாதங்களால புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இது. நாம் விசுவாசிகளாக போய் கேட்கும் போது, ஆண்டவர் நம்ம அறிக்கை இடும் போது, வெறும் நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு ஏற்ற சமயத்தில் சதா செய்ய கிருபைய நம்ம இருதயத்துல அந்த பாவத்துக்கு விரோதமாக அவருடைய பிரமாணங்களை அழுத்தமாக எழுதி அதுல இருந்து நாம் தப்பிக்கும்படிக்கு புது இருதயத்தை அவர் ஏற்படுத்துறார். அது உடன்படிக்கைன்னு ஒரு ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு. இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் செஞ்சு இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களை நமக்காக வாங்கி இருக்கிறார். நம்ம பாவத்தை தொடக்கப்படுறது மாத்திரம் இல்ல, பரலோகத்துல இருந்து இல்லாம அழிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த பாவத்தை நாம் மீண்டுமாக செய்யாதபடிக்கு நம்ம இருதயம் மாற்றுதலையும் அவருடைய சிலுவையில வாங்கி இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு பாவியத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடும் போது இது ரெண்டும் கேட்கலாம். இதான் குட் நியூஸ் இல்லைங்களா, கிறிஸ்து வந்து இந்த புது இருதயத்தையும் நமக்காக சிலுவையில வாங்கியிருக்க, நம்ம புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக அவருடைய பிரமாணங்களை நம்ம இருதயத்துல எழுதுறேன்னு சொல்லி இருக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் அங்க அந்த பாவத்துல விழாதபடிக்கு கிருபை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பெரிய ஆசீர்வாதங்கள், நம்ம ஒரு இடர்ல அடைஞ்சு பாவத்துல விழுந்தோம்னா இது ரெண்டும் நமக்கு இருக்கு. பரிசுத்தம் ஆக்குதல்ல இது செய்யும், இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா, ஓகே ஆண்டவர் இதை வாங்கிட்டார் அதனால இல்ல. அதனாலதான் 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், கண்டிஷன் இருக்கு, நம்ம அறிக்கையிடணும், அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, அது ஒண்ணு மாத்திரம் செய்யறாரா இல்ல, கவனிச்சு பாருங்க அந்த ரெண்டு ஆசீர்வாதங்கள் இதுல வருது. நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், ரெக்கார்டு தொடச்சிடுறாரு, ஓகே நான் மறந்துட்டேன் பாவத்தை, அதோடு இல்ல, இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம போனதுனால நம் பாவங்களை மன்னித்து எல்லா அந்நியாயத்தை நீக்கி நம்மை சுத்தி கரிப்பதற்கு அவர் உண்மையும் சுத்தி கரிப்பு வருது பாருங்க. இது ரெண்டு, நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம இதயத்தை சுத்திகரி எல்லா அநியாயத்தில இருந்து சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ள நம்ம பாவத்தை அறிக்கையிடும் பாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல, பாவ அறிக்கையினால நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெருசு. நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, அந்த பாவங்கள் மீண்டுமா செய்யாதபடிக்கு சுத்திகரிப்போம், புதிய இருதயத்தையும் நமக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்குங்க. தான் இது அதோட திருப்தி ஆகல பாருங்க. ஒரு நீங்களாம் ஆண்டவர் பார்த்து மன்னிச்சுட்டாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னுமே இப்ப நான் நரகத்துக்கு போக மாட்டேன்னு இல்ல, அதோடு இல்ல ஆண்டவரே, இன்னுமே சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும், சுத்த இருதயம் எனக்கு வேணும், அந்த சுத்த இருதயம் தான் இன்னொரு வாட்டி பாவத்தை நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய பரிசனத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வோடு அவர் ஜெபிக்கிறார். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு பாடம். நிறைய நம்ம அப்படி இருந்துடக்கூடாது, வெறும் பாவத்தை மன்னிக்குது, ரெண்டும் புதிய உடன்படிக்கையில் இருக்குன்றத பார்க்கணும். இன்னொரு பாடம், உண்மையான கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம வெறும் வெளியில ஒழுங்கா இருக்கிறோம், வெளியில டீசெண்டா இருக்கிறோம், வெளியில சுத்தமா இருக்கிறோம்ன்றதுல திருப்தி ஆகக்கூடாது. தாவீது பாருங்களேன், என்ன திருந்திட்டேன், இனிமே நான் ஒழுங்கா இருக்க போறேன், யார்கிட்டயும் தப்பா பேச போறேன்னு இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், அவங்க நல்லா பிஹேவியர் நடந்துக்கணும், நல்லா ஞானமா நடந்துக்கணும், ஆனா அவங்க இருதயம் மாறணும்னு நம்ம நினைக்கிறோமா, அவங்க இருதயத்தின் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறோம், நம்ம வேண்டாம் அவங்களை மிரட்டிக்கிற, ஏன்னா அதுலதான் நமக்கு பிரச்சனையே. நம்ம அவங்கள மிரட்டி கிரட்டி அவங்கள ஒழுங்கா நடக்க வைக்கிற மாதிரி நம்ம முன்னாடி நடக்க வைக்கலாம். ஆனா அந்த இதயத்தை மாத்துறவர் ஆண்டவர் மட்டும்தான். அவருடைய சர்வ வல்லமை படைப்பின் வல்லமை அவங்களுக்குள்ள பாஞ்சாசான் அந்த இதயம் மாற முடியும். அந்த இதயம் மாறாத வரைக்கும் அவங்க என்னத்தான் நமக்கு முன்னாடி நாடகம் போட்டாலும் அதெல்லாம் தற்காலிகம் தான். இது நமக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு கத்துக் கொடுக்கணும். ஆண்டவர் தான் அந்த இதயத்தை மாற்ற நம்மளால மாற்ற முடியாது. வெளியில மாற்றலாம், அது ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட நாடுறதுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். இன்னொன்னு பாடம், பாவத்தை நாம் செய்யாதபடிக்கு மீண்டுமாக தொடர்ந்து செய்யாதபடிக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கிற சுத்த இதயமும் நலைவரமான ஆவிதான். பாருங்களேன், தாவீது அந்த தன்னுடைய இதயத்தை காக்காதனால தானே நான் இப்படி விழுந்துட்டேன்னு தாவீது அறிந்து இன்னமே நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். இன்னமே நான் பாவத்துல விழக்கூடாதுன்னா இது ரெண்டு தான் பாவம், சுத்தமான இதயம் எனக்கு வேணும், நலைவரமான ஆவி வேணும். அது ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை காண்டி உணர்ந்தவன் தான் ஞானி இல்லைங்களா. அது வேணும், இது வேணும், அது வேணும் நம்ம கேட்கிறோம். மிகப்பெரிய ஜபம், எவ்வளவு அருமையான ஜபம். சுத்த இருதயத்தை கொடுங்க, நிலைவரமான ஆவியை கொடுங்க. பவுலுடைய ஜபத்தை படிச்சு போன வாட்டி அதுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கு பாருங்களேன். இதை விட ஜபிக்க முடியுமா? பவுல் ஜபிக்கிறாரு சுத்த இருதயம் வேணும். சுத்த இருதயத்துல அன்புல நீங்க வளரணும். அந்த அன்புல நீங்க வளர வளரத்தான் அந்த அன்பு ஆண்டவர் மேல சுத்த இருதயம் இருந்தா தான் ஆண்டவருடைய அன்பு இருக்க முடியும். அந்த அன்புல நீங்க வளரும் போதுதான் உங்க நேரத்தையும் காலத்தையும் பொழுது போக்காம வீணடிக்காம ஆண்டவரை பற்றிய அறிவுல நீங்க வளருவீங்க. அந்த ஆண்டவரை பத்தி படிக்கணும், ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். சுத்த இருதயம் இருந்தா தான் அந்த விருப்பம் வரும். சுத்த அன்பு இருந்தா தானே, அன்பு தான் நம்மள விரும்புற காரியங்களை செய்து உணர்ச்சியில கொண்டு வருது. நமக்கு ஏன் இருதயம் அன்பு இல்லை? அது ஆண்டவர் பிடிச்சதை விரும்புறது இல்லை. அதனால நமக்கு வாழ்க்கையில பகுத்தறிவு, தாவீது இது தப்பா இல்லையான்னு அந்த நேரத்துல பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லாம போச்சு. தப்பு மாத்திரம் இல்ல, உன்னதமானதை பகுத்தறிகிற அறிவு நமக்கு எப்படிங்க வரும்? அந்த இருதயத்துல தான் நம்ம மாற்று. அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக இந்த மாற்றத்தை சுத்த இருதயத்தை நலைவரமான ஆவியை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான் சரிங்களா. நம்ம எல்லாம் ரொம்ப ஒரு ஒரு ரஷ், எல்லாத்துலயும் ஒரு ரஷ் ப்ராப்ளம். நம்ம ஒரு காரியத்தை சீரியஸா யோசிக்கிறதே இல்லை, நம்ம இருதயத்தை நம்ம பார்க்கறதே கிடையாது. ஜபத்துக்கு வந்தோமா ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சோமா ஓடிடுறது. அந்த உள்ளுக்குள்ள நம்ம இருதயத்தை பார்க்கறதுல இருதய மதம், உண்மையான மதம், ஹார்ட் ரிலிஜன். அந்த ஹார்ட் ரிலிஜன் ஆண்டவர் கத்துக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய உண்மையான தேவை சுத்த இருதயம், நலைவரமான ஆதி, அதை தான் ஒன்றே நாடுவேன்ற மாதிரி நம்ம தேட பார்ப்போம். ஜபிக்கும்